அன்புள்ள மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற பாடப்பகுதி உங்களுடைய தாளிலே ஐந்தாம் அலகாக அமைந்திருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு என்ற பெருந்தலைப்பினுள் இஸ்லாம் வளர்த்த தமிழ் என்ற கட்டுரை, அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மும்மூர்த்திகள் என்ற பகுதியில் மூன்று பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உமர்புலவர், குணங்குடி மஸ்தான் சாஹிபு, தக்கலை பீர் முகமது வலியுல்லா. இந்த முப்பெரும் புலவர்களிலே முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற உமர்புலவர் அவர்களை பற்றிய செய்திகளை இந்த பாடத்தில் நாம் காணவிருக்கின்றோம். உமர்புலவர் அவர்கள் எட்டயபுரம் என்கின்ற ஊரிலே பிறந்தவர். எட்டயபுரம் என்றதுமே நம் நினைவுக்கு வருபவர் மகாகவி பாரதியார். எட்டயபுரத்து பட்டய கவிஞன் என்று பாராட்டப்படுகின்ற மகாகவி பாரதியாருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே எட்டயபுரத்தில் பிறந்த ஒரு மகாகவியாக உமர்புலவர் அவர்கள் திகழ்கின்றார். இவர் நபித்தோழரான அப்துல்லா இப்னு பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பரம்பரையிலே வந்தவர். இவருடைய தந்தையின் பெயர் ஷேக் முகமது அலியார். இந்த ஷேக் முகமது அலியார் என்கின்ற இந்த அரபு பெயர் மக்களுடைய நாவிலே மருவி ஷேக் முதலியார் என்று அவரை எல்லோரும் அழைத்தார்கள். அவர் அத்தர் வியாபாரம் செய்து வந்தார். இது அவர்களுடைய பரம்பரை தொழிலாக இருந்தது. உமர்புலவர் அவர்கள் மிகச் சிறு வயதிலேயே எட்டயபுரத்தின் சமஸ்தான கவிஞராக இருந்த கடிகை முத்துப்புலவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை எல்லாம் படித்து கசடர கற்று தேர்ந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு புலவராக அவர் பேரெடுத்தார். வடநாட்டிலிருந்து வந்து வாளாட்டிய வாளை வாரிதி என்கின்ற ஒரு கவிஞனை தன்னுடைய வாத திறமையால் கவித்திறமையால் வென்று வெற்றி வாகை சூடி தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் உமர்புலவர் என்பதையும் அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்படி ஒரு மிகச்சிறந்த கவிஞராக அவருடைய பெயர் தமிழகமெங்கும் பரவி வருகின்ற வேளையிலே அவருடைய கவித்திறனை உணர்ந்து கொண்டு வள்ளல் சீதக்காதி அவர்கள் அப்பொழுது கீழக்கரையிலே இருக்கின்றார். தமிழகம் கண்ட மாபெரும் வள்ளல்களிலே எப்படி கடையெழு வள்ளல்கள் என்று சொல்லுகின்றோமோ அந்த கடையெழு வள்ளல்களுக்கு நிகரானவராக வள்ளல் தன்மையிலே சிறந்தவராக இருந்தவர் சீதக்காதி அவர்கள். அவர் வந்து இவர் உமர்புலவர் அவர்களை ஒரு கவனம் செலுத்தி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் ஒரு நல்ல கவிஞராக இருக்கிறீங்க, சிறந்த கவிஞர், தமிழிலே நுண்மான் நுழைபுலம் கொண்ட கவித்திறன் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறீர்கள். பட்டி தொட்டியெல்லாம் உங்களுடைய பெயர் பேசப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை? நபிகள் நாயகத்தின் வரலாற்றை தமிழில் ஒரு காப்பியமாக நீங்கள் இயற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, பெருங்கோரிக்கை அதை வைக்கிறார். ஏனென்றால் ஒரு காப்பியம் எழுதுவது என்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. ஒரு சில தகவல்களை வைத்து கொண்டெல்லாம் ஒரு காப்பியம் எழுதிவிட முடியாது. ஒரு காப்பியம் எழுத வேண்டுமென்றால் அதற்கு பல் துறை அறிவு வேண்டும். பரந்த அதே சமயம் ஆழமான அறிவு உள்ளவர்கள்தான் ஒரு காப்பிய கவிஞராக வர முடியும். An epic should be written by an erudite scholar என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஆனால் உமர்புலவர் அவர்களுக்கு நபிகள் நாயகத்தை பற்றி பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு விவரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே ஒரு சாதாரண ஒரு சராசரியான மனிதனுக்கு இருக்கக்கூடிய விவரங்கள் மட்டும்தான் அவருக்கும் தெரிகிறது. ஆனால் அதை வைத்து கொண்டு ஒரு காப்பியம் எழுதிவிட முடியாதே, எனவே என்ன செய்வது என்று அவர் யோசிக்கிறார். இதை அவர் வள்ளல் சீதக்காதி அவர்களிடம் சொல்லும்போது அப்போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அன்றைய காலகட்டத்திலே இந்தியாவிலேயே மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இருந்த, சட்டநூல் எழுதுவதற்கு, மார்க்க சட்டங்களை விளக்கி தருவதற்கு, மார்க்க சட்டங்களில் தனக்கு இருந்த ஐயங்களையெல்லாம் நீக்கி தருவதற்கு இந்த நாட்டிலே எந்த மார்க்க அறிஞர் இருக்கிறார் என்று அவுரங்கசீப் தன் அவை அமைச்சர்களிடம் கேட்டபோது அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு மார்க்க மேதைதான் சதகத்துல்லா அப்பா. அவர் கீழக்கரையில் இருக்கிறார். அத்தகைய சதக்கத்துள்ள அப்பா அவர்களிடம் சென்று நீங்கள் நபிகள் நாயகத்தை பற்றிய வாழ்க்கை வரலாற்று செய்திகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அனுப்பி வைக்கிறார். சதக்கத்துள்ள அப்பா அவர்கள் முதலில் தயங்குகிறார், பிறகு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கான காரணத்தை நம்ம பின்னால் பார்ப்போம், ஏன் தயங்குனாங்க. நான் ஓரளவு நபிகள் நாயகம் குறித்த வரலாற்று செய்திகளை உமர்புலவருக்கு அவர் கற்றுத்தருகிறார். கற்றுத்தந்துவிட்டு, இதை விட இன்னும் நீங்கள் அதிகமாக மேற்கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய நண்பர் கண்ணாட்டி வாப்பா என்று சொல்லப்படக்கூடிய மஹமூது தீபி என்னும் தம்பி மாமு நெய்னார் லெப்பை என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறார். அவர் பரங்கிப்பேட்டையில் இருக்கார், அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்டுக்கங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த அடிப்படையிலே அவர் வந்து உமர்புலவர் அவர்கள் பரங்கிப்பேட்டை சென்று அந்த மஹமூது தீபி அவர்களை சந்தித்து மேலும் பல விஷயங்களை, நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்று செய்திகளை எல்லாம், சீரத்துன் நபவி என்கின்ற அந்த நூல் நுவழுகின்ற செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்கிறார். அதை தன்னுடைய உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு பிறகுதான் சீரா புராணம் என்கின்ற அருமையான காப்பியத்தை அவர்கள் இயற்றினார்கள். ஆனால் ஒரு காப்பியம் எழுதுவது என்பது ஏதோ ஒரு சில நாட்களிலே எழுதி முடித்து விடக்கூடிய ஒன்றல்ல. அப்போ எத்தனையோ ஆண்டுகள் அவர்கள் ஓர்மையோடு அமர்ந்து தான் அதை எழுதியிருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சீராபுராணம் எழுதுமாறு தூண்டி ஊக்கம் தந்து வந்த அந்த சீதக்காதி வள்ளல் கொஞ்ச காலத்தில் என்ன செஞ்சிடறாங்க, அவர்கள் இறந்து விடுகிறார்கள். ஏன்னா ஒரு மனிதன் அமர்ந்து சிந்தித்து நாளெல்லாம் காப்பிய பாடல்களை எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வீட்டிலும் அடுப்பு எரிய வேண்டுமல்லவா, அதற்கு ஒரு வள்ளல் ஆதரவு தர வேண்டும். அதுகாரும் பொருளாதார உதவி செய்து வந்த வள்ளல் சீதக்காதி அவர்கள் சிறிது காலத்திலேயே இறந்து விடுகிறார்கள். காப்பியம் அப்பொழுதுதான் தொடங்கி சிறிது நகர்ந்திருக்கிறது. என்னடா ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு இக்கட்டான நிலை வந்துவிட்டதே, இந்த காப்பியத்தை நாம் எப்படி எழுதி முடிப்போம் என்று யோசித்த உமர்புலவர் அவர்களுக்கு அடுத்ததாக அரவணைப்பு நல்கி பொருள் உதவி செய்தவர்களிலே மிக முக்கியமான ஒரு வள்ளல் அவர் தான் பொருள் உதவி செய்திருக்கிறார். அவர் அபுல் காசிம் மரைக்காயர் என்ற ஒரு வள்ளல். கம்பருக்கு எப்படி ஒரு சடையப்ப வள்ளல் வாய்த்தாரோ அதே போல் உமர்புலவர் அவர்களுக்கு அபுல் காசிம் மரைக்காயர் அரவணைக்கின்ற ஒரு வள்ளலாக வந்து சேர்ந்திருக்கிறார். இப்போ இதுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா. ஒரு மிகப்பெரிய பொருளுதவி செய்து இந்த சீரா புராணம் என்கின்ற பெருங்காப்பியம் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்த அபுல் காசிம் அவர்களை மிக்க நன்றியோடு நினைத்து பார்த்து சீரா புராணத்திலே ஏறத்தாழ 100 செய்யுளுக்கு ஒரு முறை அபுல் காசிமின் வன்மையை குறிப்பிட்டு உமர்புலவர் அவர்கள் பாடியிருக்கிறார். இந்த விதத்திலே கிட்டத்தட்ட கம்பர் எப்படி சடையப்ப வள்ளலை நினைவு கூர்ந்து கம்பராமாயண பாட்டுக்குள்ளேயே அவருடைய பெயரை கொண்டு வந்து விடுவாரோ அந்த ஒரு மரபை இவர் பின்பற்றுகிறார். அதனால தான் எப்படி எச்சிய கிருஷ்ணப்பிள்ளை அவர்களை கிறித்துவ கம்பர் என்று சொல்கிறார்களோ அதே போல் ஒரு இஸ்லாமிய கம்பர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போற்றத்தக்க ஒரு நபராக உமர்புலவர் அவர்களை நாம் பார்க்கிறோம். இப்போ நபிகள் நாயகத்தினுடைய பெரும்புகளை சுவைக்க விரும்புகின்ற உள்ளங்களுக்கு ஒரு அறுசுவை விருந்தாக இந்த சீராபுராணம் என்கின்ற காப்பியம் அமைந்திருக்கிறது. அன்னலம்பெருமானாரின் அக அழகையும் புற அழகையும் இன்பம் இழைய இழைய பாடியிருக்கிறார் உமர்புலவர். நபிகள் நாயகம் இந்த மண்ணிலே பிறந்த அந்த நிகழ்ச்சியை மறுவிலாதெழுந்த முழுமதி போல முகமது நபி பிறந்தனரே, மாநிலம் தனக்கோர் மணிவிளக்கிணலாய் முகமது நபி பிறந்தனரே என்பன போன்ற அற்புதமான ஓமைகளால் கூறுகிறார். மறுவிலாது எழுந்த முழுமதி, ஏன்னா பௌர்ணமி நிலவு அழகுதான், ஆனால் அதில் ஒரு கரை தெரிகிறது. ஆனால் நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட முழுமதி என்றால் கரையே இல்லாத முழுமதி, முற்றிலும் ஒளிமயமாக தன்னொளி வீசுகின்ற அப்பழுக்கற்ற அழகுடைய ஒரு முழுமதியாக நபிகள் நாயகம் இருக்கின்றார்கள் என்பதால் தான் மறுவிலாது எழுந்த முழுமதி போல முகமது நபி பிறந்தனரே, மாநிலம் தனக்கோர் மணி விளக்கு எனலாய் முகமது நபி பிறந்தனரே. சிராஜும் முனீர் என்ற நபிகள் நாயகத்தை ஒளிமயமான விளக்கு என்று குரான் வர்ணிக்கும். அந்த உவமையை எடுத்து மாநிலம் தனக்கோர் மணி விளக்கு எனலாய் முகமது நபி பிறந்தனரே என்று உமர்புலவர் அவர்கள் பாடியிருக்கிறார். மன்னியர் எவரும் சொற்படி நடப்ப முகமது நபி நடந்தனரே என்று அவங்களுடைய நடையை கூட ஒரு பொருள் பொதிந்த ஏற்றமிகு நடையாக அவர் பாடுகின்ற விதத்தை பார்க்க முடிகிறது. அதுபோல பேரறிவு எவையும் செம்மை பெருந்தொழிர் வனப்பும் வெற்றி வீரமும் திரளும் உண்மை விளங்கும் வாசகமும் கல்வி சாரமும் புறையும் மிக்க தர்மநற்குணமும் யார்க்கும் வாரமும் முகம்மதின் பால் வந்தடைந்து இருந்ததன்றே என்று அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பண்பு நலன்களை அக அழகை சொல்லுகின்றார். ஏன்னா நபிகள் நாயகம் நற்குணங்களையெல்லாம் முழுமைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று தன்னை பற்றி தன் தூதுத்துவத்தை அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். இன்னக்கல அலா ஹுலுக்கில் அசீம் என்று திருமறையும் அவர்களை நீங்கள் மேன்மையான நற்குணத்திலே இருக்கின்றீர்கள் என்று போற்றுகின்றது. அந்த நற்குணங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுகின்ற பாடலாக இந்த ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். கண் படைத்தவர் இவர் எழில் காண்பவர், முகத்தில் புண் படைத்தவர் இவர் தம்மை காண்கிறார் என்றும் அவர்களுடைய உருவ அழகையும் அப்படி பாடுகிறார். ஏனென்றால் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களும் நபிகள் நாயகத்தை பார்த்தார்கள். நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகளாக இருந்த அபு ஜஹல், அபு லஹபு போன்றவர்களும் நபிகள் நாயகத்தை பார்த்தார்கள். ஆனால் யாருடைய கண்களுக்கு நபிகள் நாயகம் அழகாக தெரிந்தார்களோ, அவர்களுடைய அழகு புலப்பட்டதோ, அவர்களுடைய உடலில் வெளிப்படுகின்ற அந்த ஆன்மீக பேரொளி எவருடைய கண்களுக்கு தரிசனமானதோ, அவர்கள்தான் உண்மையிலேயே முகத்திலே கண் படைத்தவர்கள். அதை காண முடியாதவர்கள் முகத்திலே புண் படைத்தவர்களே தவிர கண் படைத்தவர்கள் அல்லர் என்ற கருத்தமைய, கண் படைத்தவர் இவர் எழில் காண்பவர், முகத்தில் புண் படைத்தவர் இவர் தம்மை காண்கிறார் என்று உமரப்புலவர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். உமரப்புலவர் பாடிய சீரா புராணத்தின் பொருண்மை அரபு நாட்டில் நடைபெற்ற ஒரு வரலாறாக இருந்தபோதும், அரபு நாட்டை நம் தமிழ்நாட்டை போன்று வளங்கள் கொண்ட நாடாகவே உருவகித்து உமரப்புலவர் அவர்கள் பாடியிருக்கிறார். அது அவருடைய அகத்தின் நிலம், இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்று ஏகே ராமானுஜம் சங்க இலக்கிய பாடல்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தை குறிப்பிடுவார். சங்க இலக்கியத்தில் நாம் காணுகின்ற குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதெல்லாம் அந்த சங்க தமிழருடைய அகத்திலே பிரதிபலித்த நிலம் என்று சொல்லுவார். அதேபோல் தன்னுடைய அகத்திலே ஒரு தமிழக அரபு நிலத்தை தமிழ் நிலமாக உருவகித்து அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலவ விட்டு அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் ரசித்து ரசித்து இந்த காப்பியத்தை உமரப்புலவர் அவர்கள் இயற்றியிருக்கிறார். அன்பின் பெருக்கால் அண்ணல் நபியை அவர் தன் அகநிலத்தில் குடியேற்றி அழகு பார்த்திருக்கிறார் என்பதை சீரா புராணம் நம் சிந்தைக்கு இனிக்க இனிக்க எடுத்துரைக்கிறது. அத்தகைய காப்பியத்தை இயற்றி தந்த உமரப்புலவர் அவர்கள் இஸ்லாமிய கம்பர் என்று போற்றத்தக்க ஒரு மாபெரும் கவிஞராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த உரையை முடிக்கின்றேன். இந்த பாடத்தை மிக நன்றாக படித்து கொள்ளுங்கள். முடிந்தால் உமரப்புலவர் அவர்கள் இயற்றிய சீரா புராண காப்பியத்தையும் நீங்கள் கையில் எடுத்து அந்த பாக்களின் சுவைகளை அள்ளி பருகுங்கள் என்று சொல்லி என்னுடைய இந்த பாடத்தை பற்றிய விளக்கங்களை நிறைவு செய்கிறேன். நன்றி.